அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். இலங்கையில் தகுதியுடைய தமிழர்களுக்கு அரசாங்க பணி கிடைக்கிறதா என்பது குறித்து சமூக பொருளாதார ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் அளித்த பேட்டி.
போலீஸ் படையையும் ஆயுதப்படைகளையும் பொறுத்தவரையில் நிச்சயமாக சந்தேக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சந்தை கண்கொண்டு பார்க்கப்பட்டமையினால் போர் முடியும் வரை அவர்கள் உள்வாங்கப்பட்டது மிகவும் குறைவு.
சம்பூர் பகுதியில் குடியேறியவர்கள் மருத்துவ வசதி இல்லல் இன்றி அல்லல் படுவது குறித்த செய்தி.
அரசாங்கம் தற்காலிகமாக வைத்தியசாலை இயங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு பாலுறவுக்காரர்கள் இரவு கேளிக்கையம் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அமெரிக்காவின் ஒர்லாண்டோ நகரின் மேயர் பட்டி டயர் கூறியுள்ளார்.
It is with great sadness that I share we have not 20
but இந்த சம்பவத்தில் மேலும் 53 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலை நடத்தியவர் 29 வயதான உமார் மார்ட்டின் என்று அமெரிக்க ஊடகம் ஒன்று அடையாளம் கண்டுள்ளது. அவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னர் 30 பேரை பணைய கைதிகளாக வைத்திருந்தார் என சொல்லப்படுகிறது. அமெரிக்க வரலாற்றிலே இது ஒரு மோசமான படுகொலைகள் என கூறப்படுகிறது.
இங்கிலாந்து மற்றும் ரஷ்ய கால்பந்தாட்ட ரசிகர்கள் இனி வன்முறை செயல்களில் ஈடுபட்டால் யூரோ 2016 சாம்பியன்ஷிப் போட்டிகளிலிருந்து இரு நாடுகளும் வெளியேற்றப்படலாம் என ஐரோப்பிய கால்பந்தாட்டத்தின் நிர்வாக குழுவான யூஃபா தெரிவித்துள்ளது. பிரான்சின் மாசை நகரில் நடைபெற்ற இங்கிலாந்து மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான யூரோ 2016 கால்பந்து போட்டி அந்த ஆட்டத்தின் முன்னரும் பின்னரும் வன்முறைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து யூஃபா கடுமையான வெறுப்பை தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ரஷ்யா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க யூஃபா முடிவெடுத்துள்ளது.
ஃபலுஜா நகரை கைப்பற்ற நடந்து கொண்டிருக்கும் போரில் அரசு ஆதரவு தெரிவிக்கும் ஷியா ஆயுத குழு போராளிகளால் மனித உரிமை மீறல் குற்றங்கள் இழைக்கப்படுகின்றன என ஈராக் அதிபர் ஃபுவாட் மசூம் கூறியுள்ளார். மசூம் பிபிசியிடம் தெரிவிக்கையில் உள்ளூர்வாசிகளின் விசாரணையில் ஆயுதக் குழுக்கள் ஈடுபடக்கூடாது என தெரிவித்துள்ளார். மனித உரிமை ஆர்வலர்கள் இஸ்லாமிய அரசு என்று கூறிக்கொள்ளும் அமைப்பின் பிடியில் இருக்கும் நகரத்தில் அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் படைகள் நெருங்கி வரும் வேளையில் துன்புறுத்தல் மற்றும் விசாரணையின்றி தூக்கிலிடப்படுவது போன்ற குற்றச்சாட்டுகளை தாங்கள் பெறுவதாக கூறுகின்றனர்.
சியாத் நகரில் புதிய லிபிய அரசுடன் இணைந்து செயல்படும் படைகள் மீது ஐஎஸ் தீவிரவாதிகள் 3 தற்கொலை கார் வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களுடைய பல போராளிகள் காயமடைந்திருப்பதாக ஒரு அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சியாத் நகரம் ஓராண்டுக்கு முன்னர் ஐஎஸ் அமைப்பினரால் கைப்பற்றப்பட்டது. தற்போது அதன் தெருக்களில் கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது.
வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக பலரை குறிவைத்து கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேலும் 2000 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக வங்கதேச போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைதுகளை அடுத்து வியாழக்கிழமை தொடங்கி இன்று வரை கைது எண்ணிக்கை 5000 உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரங்களில் ஒரு கிறிஸ்துவ கடைக்காரர், இந்து பூசாரி மற்றும் மூத்த போலீஸ் அதிகாரியின் மனைவி ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
துபாயில் 1 மணி நேரத்திற்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் பொறுப்பற்ற முறையில் பயணம் மேற்கொண்ட 80 மேலான கார்களை துபாய் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். துபாய் போலீஸ் அதிகாரிகளின் வாகனங்கள் சட்டவிரோதமாக பந்தயத்தில் ஈடுபட்டவர்களின் கார்களை துரத்தி பிடித்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். இன்று நீண்ட இலங்கை கண்ணோட்டம். தகுதியுடைய தமிழர்களுக்கு அரசாங்க பணி கிடைக்காத நிலை உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் கூறியிருப்பது சரிதானா என்று சமூக பொருளாதார ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் அவர்களிடம் கேட்டேன்.
தகுதி இருந்தும் அரசு சேவையில் தமிழர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை என்பது தவறான ஒரு கருத்தை தான் நினைக்கிறேன். ஏனெனில் அரசாங்க தொழில்களுக்கு ஒரு பரீட்சை வைத்து ஒரு விண்ணப்பங்கள் கோரி பின்பு ஒரு பரீட்சை வைத்து நேர்முகம் கண்டுதான் அரசாங்க சேவைக்கு ஆட்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அவர் கூறியதில் உண்மைதான். எமது தமிழ் மக்களின் வீதாசாரத்து மொத்த சனத்தொகையில் தமிழ் மக்களின் வீதாசாரத்துக்கு ஏற்ற அளவில் தமிழ் மக்கள் பொது நிர்வாக சேவையில் அரசாங்க பொது நிர்வாக சேவையில் இல்லை என்றது உண்மைதான். ஆனால் தகுதி இருந்தும் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இல்லை.
அரசாங்க பணிகளில் அனைத்து தேர்வுகளும் பரீட்சை அடிப்படையில் தான் உள்ளது என்றால் ஏன் நீதித்துறையிலோ மற்ற போலீஸ் இராணுவத்துறையிலோ குறிப்பிடத்தக்க அளவில் தமிழர்கள் இல்லை?
நீதித்துறையில் குறிப்பிடத்தக்க தமிழர்கள் இல்லை என்றது சற்று சந்தேகத்துக்குரிய விடயம். ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் படையில் தமிழர்களின் விதசரம் அதை குறைவா தண்டுகின்றது. நீதித்துறையை எடுத்துக்கொண்டால் நீதித்துறை அது வித்தியாசம், பொது நிர்வாகத்துறையை விட வித்தியாசமான ரெக்ரூட்மெண்ட் ப்ரோசஸ் தான். இருந்தாலும் அதில் வெளிப்படையாக பாரபட்சம் காட்டப்படுவதாக ஆதாரங்கள் இல்லை. போலீஸ் படையையும் ஆயுதப்படைகளையும் பொறுத்தவரையில் நிச்சயமாக சந்தேக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சந்தே வட கிழக்கு தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சந்தே கண்கொண்டு பார்க்கப்பட்டமையினால் போர் முடியும் வரை அவர்கள் உள்வாங்கப்பட்டது மிகவும் குறைவு.
சந்தேக கண் கொண்டார்கள் என்றால் இன்னமும் பாரபட்சம் நிலவுகிறது என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாமா?
அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு புரிய வேண்டும், முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகளை கூட சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அது இப்பொழுது தற்போதைய அரசாங்கம் இவன் ராஜபக்சே நிறுதி அரசாங்கத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள் தான் வருகின்றது. அதுக்கு முன்னாள் இராணுவத்துக்குள் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று கூறுவோம். அதில் முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகள் பலரை இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள், குறிப்பாக வன்னிமார்க்க. ஆனால் தற்பொழுதும் பாரபட்சம் இருக்கின்றதான் சொல்லுவேன். ஆமன் முற்று முழுதாக இவன் அது பொது நிர்வாக சேவை எடுத்துக்கொண்டாலும் கூட முற்றாக தமிழ் மக்களுக்கோ சிறுபான்மையினருக்கு எதிரான பாரபட்சம் இல்லை என்று கூற முடியாது. இருந்தாலும் அது மாத்திரமல்ல காரணம், அது ஒரு சிறிய காரணம். நான் முன்பு கூறியது போல தமிழ் மக்களில் இருந்து தகுதியானவர்கள் பொது நிர்வாக சேவைக்கு விண்ணப்பிப்பது இல்லை.
முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன். திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியில் குடியேற்றப்பட்ட பல மாதங்களாகியும் தற்காலிக மருத்துவ வசதி கூட இல்லாத நிலையில் மக்கள் சிரமப்படுகின்றனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூர் பிரதேசம் இறுதி யுத்தத்தின் போது பெரும் அழிவுக்கு உள்ளான நிலையில் 10 வருடங்களின் பின்னர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 852 குடும்பங்கள் வரை மீள குடியேறிய போதும் மீள குடியேறிய மக்களுக்கான மருத்துவ வசதிகளோ அல்லது தற்காலிக கழிப்பறைகளோ உருவாக்கப்படாத நிலையில் இங்கு மீள குடியேறியோர் பெரும் சிரமங்களை அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலை தொடர்பாக சம்பூர் வாசியும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான குமாரசாமி நாகேஸ்வரிடம் கேட்டபோது,
சம்பூர் மீள் குடியேற்றத்துக்கு பின்னர் சம்பூர் பிரதேசத்தினுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதில் பலரும் ஆர்வமாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் சில மாதங்களுக்கு முன்னர் கமநல சேவை நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சம்பூர் தபால் நிலையம் தற்காலிகமான ஒரு கட்டிடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயம். இருந்தாலும் கூட மிகவும் அத்தியாவசிய தேவையாகிய வைத்தியசாலை கட்டிடம் முற்றாக அழிவடைந்த நிலையில் அதனை புனரமை புதிதாக அதற்கான கட்டிடப் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதுவரை தாமதிக்காது ஒரு பொது கட்டிடத்தில் தற்காலிகமாக வைத்தியசாலையை இயங்க வைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. எனவே அரசாங்கம் தற்காலிகமாக வைத்தியசாலை இயங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வாரத்தில் குறைந்தது 2 அல்லது 3 நாட்களாவது வைத்திய வசதியை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஆவன செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
ரத்னலிங்கம், இலங்கையின் தேசிய பிரச்சினையாகியுள்ள சிறுநீர நோயை ஒழிக்க தூய குடிநீர் வழங்கும் சிறப்பு திட்டம் எடுக்கப்பட்டுள்ளது என்று அதிபர் மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமத்திய மாகாணத்திலேயே அதிக அளவிலான சிறுநீரக நோயாளர்கள் இருப்பதாக புள்ளி விவர தகவல்கள் கூறுகின்றன. இருந்த போதிலும் இந்த நோய் தற்போது நாடு முழுவதும் பரவி தேசிய மட்டத்தில் ஒரு சவாலுக்குரிய பிரச்சனையாக மாறியிருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூறியிருக்கின்றார். வவுனியா போகஸ் என்ற இடத்தில் தூய குடிநீர் திட்டம் ஒன்றினை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகளையே இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார்.
ஏனிசா வகவர் ரோகின் ஜாதிக வாசியங்க தீலாதி மினுமே அபியோகே பிரதான வாசியின் மாப்பி
ஒரு வருடத்தில் 5000 பேர் புதிதாக சிறுநீரக நோயினால் பீடிக்கப்படுகின்றார்கள். ஆகவே தேசிய மட்டத்தில் சவால் மிகுந்த ஒரு பிரச்சனையாக மாறியுள்ள இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் முழு அளவில் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். மக்களுக்கு தூய குடிநீரை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. இதற்காக பெருமளவு நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். அத்துடன் சிறுநீரக நோயை கட்டுப்படுத்துவதற்காக சர்வதேச நாடுகளின் உதவியை நாடியதை அடுத்து இதற்கான உதவிகளை வழங்க அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். வர்த்தக சமூகத்தினரும் இதற்கான உதவிகளை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். பயிர்ச்செய்கையில் பயன்படுத்தப்படுகின்ற களைக்கொல்லிகள் மற்றும் கிருமி நாசினிகளின் ரசாயன பதார்த்தங்கள் நிலத்தில் படிந்து நீரில் கலப்பதாகவும் அந்த நீரை குடிப்பதனாலேயே மக்கள் சிறுநீரக நோய்க்கு பாதிப்புக்கு உள்ளாகுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை உள்நாட்டு யுத்தத்தின் போது உடலில் வெடிகுண்டு சிதறல்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் அவற்றை அகற்றுவதற்கான மருத்துவ வசதிகளை அரசாங்கம் வழங்க தயார் என்பது குறித்த செய்தியை நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்குகிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
போரினால் பாதிக்கப்பட்டு உடலில் வெடிகுண்டு சிதறல்களை கொண்டிருப்போருக்கு விசேட மருத்துவ சிகிச்சை வழங்க தயாராக இருப்பதாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெண்கள், சிறுவர்கள் மற்றும் முன்னாள் விடுதலை புலிகள் உட்பட 1000 மேற்பட்டோர் வெடிகுண்டு சிதறல்களுடன் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு தன்னை போன்றவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்கின்றார் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினரான எஸ் செல்வேந்திர ராசா.
முழங்கால் வலது முழங்கால்ல வந்து சீல் பகுதியில ஒரு 3 சின்ன சின்ன துண்டு பீஸ்பு துண்டு இருக்கு. அது வந்து சில நேரம் இந்த கால் கைய வந்து உள்ள கால் கை இயங்க விடாம எடுத்து பிடிக்கிறதா ஒன்று, அது வந்து சத பகுதியில இருந்து ஒன்று கையில இருக்கிற பீஸ் வந்து எடுக்கு, அது அப்படியேதான் இருக்கு. அதுதானே எனக்கு இப்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வலது கை வலது கையில இருக்கு, இந்த மணிக்கட்டு கொஞ்சம் மேலே இருக்கு, அது வந்து வெளியில தள்ளுபட்டிருக்கிறபடியே நான் அது ஏதாவது வேலை செய்ய ஓய்லன் தட்டுப்படைக்கல வந்து குத்துது, குத்துப்பட்டா எனக்கு வலி வலியா கிடக்கு. அரசாங்க ஹாஸ்பிட்டல் வழி போயிட்டா நான் ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு 2-3 தினம் போய் என்ன போட்டுக்கெல்லாம் எடுத்து அட்மிட் பண்ணி எனக்கு அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து கூட சிலதை செய்யலாம். இது செய்த அப்புறம் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கும், பாதிச்சா கை கால் இயங்காம போகலாம் அப்படின்ற இதுல அவங்க பயத்துல செய்யாம விட்டுருக்காங்க. மனைவிக்கு வந்து ஸ்னேப்பர் வெடிப்பட்டு நெஞ்சில காயம் அஸ்மா இருக்குது. பீஸ் வந்து ரவுண்ட்ஸ் இருந்தது, இப்ப வந்து அந்த ரவுண்ட்ஸ் சுத்துதான்னு சொல்றாங்க. ரவுண்ட்ஸ் உள்ளுக்கு இருக்கா இல்லையான்றதும் வடிவா எனக்கு தெரியாது. மற்றது விக்ரமசிங்க ஐயா அவர்களும் தான் உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. முடிவு நல்ல விஷயம். ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 5 பேருக்கு கிடைச்சா கூட செய்தால் நன்மை, எங்களுக்கு நல்லம், எங்களுக்கு சந்தோஷம் தான்.
சிகிச்சை வழங்கப்படும் காலங்களில் தன்னை போன்றவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கும் அரசாங்கம் உதவ வேண்டும் என்கின்றார்.
நான் வந்து ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு நான் ரெடி, நான் அப்படி செய்யலான்னு போறேன். மூணு மாசம் படுத்து அரசாங்கம் எனக்கு சாப்பாடு தர போறதுல இந்த வீட்டை வந்து எந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு எதையும் கொடுக்க போறதும் இல்லை. ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்ல நான் ஹாஸ்பிட்டல்ல வரதுல எந்த கொஞ்சம் ஐநாடு தெருவில் இருக்கு. முடிஞ்ச அளவு எனக்கு செய்யாட்டியும் என்ன போல இருக்கிற முன்னாள் போராளிகளோ இல்லாட்டி மக்களா இருந்தாலும் சரி, அதை செய்ய வைக்கல பிசிஎல் அடிச்சது உனக்கு அவங்களோட குடும்பங்களுக்கு சாப்பாட்டு உதவிகளோ இல்லாட்டி போக்குவரத்து செலவுகளோ எல்லாத்தையும் கொடுத்து உதவுமென்றால் எங்களுக்கு சந்தோஷமே
என்றார் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் எஸ் செல்வேந்திர ராசா.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ஒரு பால் உறவுக்காரர்கள் இரவு கேளிக்கையகம் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து மற்றும் ரஷ்ய கால்பந்தாட்ட ரசிகர்கள் இனி வன்முறை செயல்களில் ஈடுபட்டால் யூரோ 2016 சாம்பியன்ஷிப் போட்டிகளிலிருந்து இரு நாடுகளும் வெளியேற்றப்படலாம் என ஐரோப்பிய கால்பந்தாட்டத்தின் நிர்வாக குழுவான யூஃபா தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.